الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا كثيرا. وقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وقضى ربك الا تعبدوا الا اياه وبالوالدين احسانا اما يبلغن عندك الكبر احدهما او كلاهما فلا تقل لهما اف ولا تنهرهما وقل لهما قولا كريما. وقال النبي عليه الصلاه والسلام رضا ربي في رضا الوالد وسخط ربي في سخط الوالد صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு அனைத்து புகழும் உரித்தாக்குகிறார். அல்லாஹ்வின் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எந்தெந்த இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தார்கள். ஒவ்வொரு நிமிடமும் வினாலையும் தந்து சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்தார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். கணேசருக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கலவாந்தரே, சகோதரர்களே, சமீப காலமாக நம்முடைய நாட்டின் குறிப்பாகவும் உலக நாடுகளில் பரவலாகவும் இஸ்லாமியர்களிடத்தில் அமல்களில் விவாதத்துகளில் வணக்க வழிபாடுகளில் பாரிய முன்னேற்றத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஒரு காலம் இருந்தது ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் வயோதிபத்தை அடைந்ததற்கு பின்னால் செல்வார்கள். அந்த காலத்தில் இப்பொழுது மாதிரி உம்ராவுடைய பழக்க வழக்கங்கள் ரொம்ப குறைவாக இருந்தது. போறதிருந்த ஹஜ்ஜுக்கு மாத்திரம் இப்பொழுது முழு வருடமும் அம்ராவுக்கு வாரிப ஆண்களும் வாரிப பெண்களும் குடும்பம் குடும்பமாக சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். சுந்தரான நபரான நோன்புகளை கூட ஓரளவு அலஹம்துலில்லா பலர் போட்டி போட்டுக் கொண்டு துடிப்பதையும் காணலாம். பொதுவான தொழுகைகள் கூட தவறிவிடக்கூடாது. பிரயாணமாக இருந்தாலும் ஆங்காங்கே வாகனங்களை நிறுத்தி அந்த நேரத்துடைய தொழுகைகளே பலாவாக்கி விடாமல் தொழுது கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கலாம். வணக்க வழிபாடுகளில் ஓரளவு முன்னேற்றம் சில மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் குரானையும் ஹதீஸையும் ஆழமாக ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் குரானுடைய ஆயத்துகளிலேயும் நபி அவர்களுடைய ஹதீஸ்களிலேயும் வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் கிட்டத்தட்ட 25% தான் இருக்கும். மீதமுள்ள 25% அடியார்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி தான் அங்கே குறிப்பிடப்படுகின்றன. அடியார்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மற்றொரு அடியார்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்.
ஆகனால் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஓரளவு பேரிடர் காட்டினாலும் அதில் திருப்தி அடைந்தாலும் அடியார்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி தான் கிட்டத்தட்ட 75 வீதமான ஆயத்துகளும் ஹதீஸ்களும் அது சம்பந்தமாகத்தான் வந்திருக்கின்றன. ஆனால் இந்த 75 வீதமான ஆயத்துகளாக இருக்கலாம், ஹதீஸ்களாக இருக்கலாம், அவைகளுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய செயல்களில் இருக்குகின்றதா என்று பார்த்தால் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்குகின்றது. மேலாம் பெரியார்களே, சகோதரர்களே, அடியார்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய எக்கச்சக்கமான கடமைகள் இருக்கின்றன. கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, குழந்தைகள் பெற்றோர்களுக்கு, நம்முடைய நேபர்மார்களுக்கு, நம்முடன் வாழக்கூடிய மாற்று மத சகோதரர்களுக்கு என்பது நீண்ட நெடிய மிக நீளமான ஒரு தலைப்பு. அதே போல மிக முக்கியமான ஒரு தலைப்பு தான் உறவினர்களுடன் இணைந்து சேர்ந்து நடப்பது. அந்த உறவினர்களுடன் இணைந்து சேர்ந்து நடப்பதையும் மிக முக்கியமான ஒன்று. நம்மை பெற்று வளர்த்து இந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்த நம்முடைய பெற்றோர்களுடன் இரக்கமாக அன்பாக நடந்து கொள்வது, இது எந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒன்று என்றால், பொறாந்த அல்லாஹ் எந்தெந்த இடங்களில் தௌஹீதை பற்றி ஏகத்துவத்தை பற்றி பேசியிருக்கிறானோ அந்த அநேகமான இடங்களில் ஏகத்துவத்திற்கு பின்னால பெற்றோர்களுடன் அன்பாக இரக்கமாக நடப்பதை பற்றியும் அல்லாஹ் பேசியிருக்கின்றான். பார்க்கலாம் சூரா பனு இஸ்ரா அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், உங்களுடைய இறைவன் உங்களின் மீது விதியாக்கி விட்டால் அவனை மாத்திரம்தான் நீங்கள் வணங்க வேண்டும், அவன் அல்லாதவர்கள் யாரையும் வணங்குவதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. ஆக அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று தௌஹீதை பற்றி சொல்லிவிட்டு இரண்டாவதாக உங்களுடைய பெற்றோர்களுடன் அன்பாக இரக்கமாக கருணையாக நடந்து கொள்ளுங்கள் என்பதோடு அல்லாஹ் நிறுத்திக் கொள்ளவில்லை, தொடர்ந்து கூறுகின்றான். அவர்களில் இரண்டு பேர் அல்லது இரண்டு பேர்களில் ஒருவர் உங்களிடத்திலே முழுமையை அடைந்தால், மிக முக்கியமான ஒரு விடயத்தை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றான், உங்களிடத்திலே அவர்கள் முழுமையை அடைந்தால் என்றால் நம்முடைய தாயோ நம்முடைய தந்தையோ வயோதிபத்தை அடைந்து விட்டால் நாம் நம்முடைய வீட்டில் வைத்துத்தான் அவர்களை கவனிக்க வேண்டும், பார்க்க வேண்டும். சமீபமாக சில கலாச்சாரம் நம்முடைய நாடுகளிலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது. சரியா, என்னுடைய பெற்றோர்களை என்னுடைய மனைவி பார்க்க முடியாது, அல்லது ஒரு சிலர் அவரவர்களுடைய தாய் தந்தையை சரியாக கவனிக்க முடியாது, அதனால் அவங்க விரும்புற மாதிரி அவங்களுக்கு தனியா வீடு எடுத்து தேவன் ஒன்று எடுத்து வச்சுட்டா நல்லது தவிர என்று ஒரு சிலர் நினைப்பார்கள். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், உங்களுடைய வீட்டில் உங்களிடத்திலே அவர்கள் முழுமையை அடைந்தார் என்றால் நீங்கள் தான் அவர்களை கவனிக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும், தேவையான அனைத்து வகையான சித்திரத்துகளையும் செய்ய வேண்டும். அதற்கு மாற்றமாக நீங்க எவ்வளவு பெரிய பங்களாவில் வைத்தாலும் ஒரு தாய்க்கு தந்தைக்கு தன்னுடைய பிள்ளைகளுடன் இருப்பதை போன்ற அந்த சுகம் கிடைக்காது. அதனால்தான் நாம் பார்க்கலாம் வெளிநாடுகள்ல வாலிபர்கள் அவர்களுடைய அந்த வாலிப பருவை வயதை அடைந்து விட்டால், 17 அடைந்து விட்டால் அவர்கள் தனியாக சென்று விடுவார்கள். அதற்கு பின்னால் திருமணம் முடித்து கொஞ்ச காலத்திற்கு பின்னால் முழுமையை அடைந்தால் என்ன வயோதிபர்களுடைய இல்லம் அங்கே அவர்களை கொண்டு போய் விட்டு விடுவார்கள். வருடத்தில் ஒரு முறை நாம் பார்க்கலாம், பாதத்தே மதத்தே வாப்பாவுடைய தினம் உம்மாவுடைய தினம் என்று வைத்துக் கொண்டு வருடத்தில் ஒரே ஒரு முறை அந்த வாப்பாவோ உம்மாவோ வீக்கேஸ்ல மரணித்து விட்டாலும் நான் வேர்ல வேலை இருக்கிறேன், அதனால வீக்கேஸ்ல லீவு நாள்ல தான் அவர்களை அடக்கம் செய்வது என்ற ஒரு நாள் லீவு போடுவதற்கு கூட தயார் இல்லை. மேலாம் பெரியார்களே, சகோதரர்களே, நம்முடைய பெற்றோர்களை நாம் நம்முடைய வீட்டிலே வைத்து பார்க்க வேண்டும், கவனிக்க வேண்டும், கிருமத்களை செய்ய வேண்டும். அதே மாதிரி தான் அனாதைகளுடைய இல்லம். இப்பொழுது நாம் பார்க்கலாம் நிறைய இடங்கள்ல குரான்ல நிறைய இடத்துல எத்தீம்களை கவனிப்பது, உதவி செய்வது, அது சம்பந்தமான நிறைய ஆயத்துக்கள் வந்திருக்குது. நான் அவர்களுக்கு என்று சொல்லி ஓப்பனேஜ்களை அமைத்து பார்க்கும்படி சொல்ல அல்ல. நாம் நம்முடைய வீட்டில் நம்முடைய குழந்தைகள் வளர்வதை போன்று ஒரு எட்டிப்புள்ளைய நாம் நம்முடைய வீட்டில் எடுத்து வைத்து வளர்ப்போம். அவர்களுக்கு தனியாக அநாதைகள் இல்லம் என்று வைத்துக் கொண்டோம் என்றால் சமூகத்தில் அவர்கள் ஒதுக்கப்படுகின்றார்கள். நாங்க எத்தீம், நாங்க அநாதை, நாங்க ஆப்பரேட்டர் வாழ்கிறவங்க வளர்ந்தவங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரிய வசதி வாய்ப்புகள் இருக்கல்ல, அந்த கஷ்டத்தோட அந்த வறுமையோட தன்னுடைய வீட்டில் ஹதரத் ஜெய்துமுன் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வளர்க்கலையா, அவர்களுடைய மகன் ஹதரத் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வீட்டு வளர்க்கலையா, தன்னுடைய சொந்த புள்ள ஹதரத் அலி, தன்னுடைய சொந்த புள்ள பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகள் ஹதரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இரண்டு பேர்களில் ஒருவரை ஒரு தொடையிலேயும், தன்னுடைய வளர்ப்பு மகனுடைய பிள்ளை உஸாமாவை மற்றொரு தொடையிலேயும் வைத்துக் கொண்டு பகிரங்கமாக சொல்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அர்ஹமுஹுமா வர்ஹமுஹுமா, யாரா இந்த ரெண்டு பேரை நானும் நேசிக்கிறேன், நானும் விரும்புகின்றேன், நீயும் விரும்புவாயாக. ஒரே மாதிரி தான் ரெண்டு புள்ளையையும் பார்த்தார்கள். சொந்த புள்ள ஒரு மாதிரி, வளர்ப்பு புள்ள வேறொரு மாதிரி என்று நபியவர்கள் இரண்டு கண்கள் கொண்டு பார்க்கல. நபியவர்களை எவ்வளவு கஷ்டத்துடன் தன்னுடைய வீட்டில் வைத்து அந்த குழந்தைகளை வளர்த்திருக்கின்றார்கள், பாதுகாத்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதனால் இதனால் எட்டீன்களுக்கு என்று தனியான ஒரு இடம், வயோதிப்பர்களுக்கு என்று தனியான இல்லம், இதை இஸ்லாம் ஆதரிக்கல்ல. சில போர் நிர்பந்தமான கஷ்டமான நிலை, பாப்பாவை வேற வழியில கவனிக்கவே இயலா, உம்மாவை பார்ப்பதற்கு மகள் நோயாளியாக மகன் நோயாளியாக இருக்கிறான், ஏதாவது தகுந்த காரணங்கள் இருந்தால் அது வேற. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால குரான் அல்லாஹ் கூறுகின்றான், உங்களிடத்தில் அவர்கள் முதுமையை அடைந்து விட்டால், அவர்களில் இரண்டு பேர்கள் அல்லது ஒருவர் உங்களிடத்திலே சேர்ந்து வாழ்கின்றார்கள், வாழ்கின்ற நேரத்தில் பல தன்ஹுமா அவர்களை நீங்கள் விரட்டாதீங்க. அதற்கு முன்னால பதா வார்த்தையை கூட அவர்களுக்கு முன்னால் உச்சரித்து விடாதீங்க, அவர்களை வீட்டை விட்டும் விரட்டி விடாதீங்க. நல்ல மரியாதையான சங்கையான வார்த்தைகளை சொல்லி அந்த உம்மா பாப்பாவை அழையுங்க, அவங்களோட பேசுங்க. இரக்கத்துடைய இரக்கைகளை அவர்களுக்காக வேண்டி பிரித்து கொடுங்கள். சிறுவனாக இருந்த நேரத்தில் என்னை வளர்த்து ஆளாக்கியதை போன்று அவர்களுக்கு அதற்கு பிரதியாக நீ உபகாரம் காட்டு, அவர்கள் மீது கருணை காட்டு, அவர்களின் மீது அன்பு காட்டு என்று துஆ கேட்கக்கூடிய முறையை கொண்டு அல்லாஹ் சொல்லி தந்தார். மேலான பெரியார்களே, அன்புக்குரிய கனமான்களே சகோதரர்களே, அதனால பெற்றோர்களுடன் அன்பாக உபகாரமாக இரக்கமாக நடப்பது இருக்கிறதே. இது தௌஹீதுக்கு அடுத்த தரத்திலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். நாம் நம்முடைய பெற்றோர்களை அவர்களுடைய உள்ளங்களை குளிர வைக்க வேண்டும், அவர்களுடைய உள்ளங்களை திருப்திப்படுத்த வேண்டும். சில நேரங்களில் அவர்கள் நம்முடன் கோபித்திருக்கிறார்கள், சில இடங்களில் பார்க்கலாம் மகன் பாப்பாவுடன் பல வருஷமாக பேசுறல்ல, மகள் உம்மாவுடன் வருஷ கணக்கில் பேசுறல்ல. பாப்பா உம்மாவுடைய புறத்தில் தவறுகள் இருக்கலாம், அவர்கள் எல்லோரும் மூட்டுக்கு நூறு சரியானவர்கள் என்று நான் சொல்ல வரல. ஆனா எப்படி இருந்தாலும் அவர்கள் தவறு செய்கிறாங்க, அவர்கள் பிழை செய்கிறார்கள் என்பதற்காக மகனாகிய மகளாகிய நாம் பிழை செய்ய முடியாது, அவர்களுடன் பேசாமல் கதைக்காமல் இருக்க முடியாது. பெரியார்களே, அவர்களுடைய உள்ளங்களை குளிரடிக்காமல் குளிர வைக்காமல் எவ்வளவு பெரிய வணக்கங்களை விவாதத்துகளை நாம் செய்தாலும் அதன் மூலம் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற முடியாது. நபி அவர்களுடைய மிக தெளிவான ஹதீஸ், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கூட பெற்றோர் வாப்பாவுடைய பொருத்தத்தில், அல்லாஹ்வுடைய கோபம் தந்தையுடைய கோபத்தில், நீங்கள் தந்தையை கோபமடைய வைத்து விட்டு அல்லாஹ்வை திருப்திப்படுத்த முடியாது. உங்களை தாயை கோபப்படுத்தி விட்டு உங்களை ரப்புடைய திருப்தியை பெற முடியாது. சிலவையில தூர தூரமான பிரயாணங்கள் போகின்றோம். உம்மா பாப்பாட்ட போய் மன்னிப்பு கேட்பதற்கும் சில உள்ளங்களுக்கு வெட்கம். யார் யார்கிட்டையோ மன்னிப்பு கேட்கிறாங்க, யார் யார்கிட்டையோ துணி கூறுகின்றார்கள், யார் யாருக்கோ தேங்க்ஸ் கூறுகின்றார்கள், நன்றி கூறுகின்றார்கள். எங்களை வளர்த்து ஆளாக்கிய பாப்பாவுடைய காலை பிடிக்க வெட்கம். உம்மாவுடைய கை கால் நகங்களை வெட்டி விடுவதற்கு எங்களுக்கு கூச்சம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, உலகத்தில் யாரு வந்தாலும் அந்த பெற்றோர்களுடைய அன்புக்கு நிகராக உலகத்தில் யாரும் எவரும் வரவே முடியாது. அவர்களுடைய அன்பு அது பகட்டிற்காக அவர்கள் உருவாக்கி கொண்டதல்ல, கல்பனந்து உருவானது. அவர்கள் குழந்தைகள் மீது காற்ற அந்த அன்பும் இரக்கமும் அது உள்ளத்திலிருந்து உருவெடுத்தது. அதனால் அவர்களுடைய அன்புக்கு இரக்கத்திற்கு நிகராக உலகத்தில் யாரையும் எவரையும் எதனையும் வைக்க முடியாது. அதன் இந்த வணக்கம் அவர்களுடன் அன்பாக இரக்கமாக இருப்பது சில நேரங்களில் ஹிஜ்ரத்தை விட முக்கியத்துவம் வாய்ந்தது. சில நேரங்களில் ஜிஹாதை விட முக்கியத்துவம் வாய்ந்தது. ஹிஜ்ரத் ஜிஹாத் இந்த இரண்டும் சாதாரணமான விடயம் அல்ல. நாம் வாழ்கிற ஒரு பிரதேசத்துல இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்வது கஷ்டம், சிரமம். அதனால இஸ்லாமிய சூழலுக்குள்ள ஒரு பகுதிக்கோ ஒரு ஊருக்கோ ஒரு நாட்டுக்கோ சென்று அங்கே இஸ்லாமிய முறைப்படி வாழ வேண்டும் என்பதற்காக தாம் இருந்த பிறந்த வளர்ந்த ஊரை விட்டு செல்வதற்கு ஹிஜ்ரத். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒருவர் வந்து ஒரு சஹாபி வந்து, யா ரசூலல்லா, நான் அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்ய நாடுகின்றேன், அதோடு அங்கே போய் ஜிஹாதிலையும் கலந்து கொள்ள நாடுகின்றேன். ஜிஹாதில் உயிரை கொடுப்பதற்காக வேண்டி செல்வது, அல்லாஹ்வுடைய பாதையின் ஆசையோடு ஆர்வத்தோடு உயிரை கொடுக்க செல்வது என்பது சாதாரணமான விடயம் அல்ல. அவர் வந்து கேட்கின்றான், நான் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதும் செய்ய வேண்டும், ஹிஜ்ரத்தும் செய்ய வேண்டும், அதற்கு கிடைக்க உண்மையான கூலியை நான் பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்தகை அல் அஜ்ர மினல்லாஹ் என்று சொன்ன நேரத்தில் நபியவர்கள் கேட்கிறார்கள், உங்களுடைய பெற்றோர்கள் இரண்டு பேர் அல்லது இரண்டு பேர்களில் ஒருவர் இருக்கிறார்களா? ஹயாத்துடன் உயிருடன். அவர் கூறுகின்றார், ஆமியா ரசூலல்லாஹ், இரண்டு பேருமே இருக்கிறார்கள். நபியவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் அந்த இரண்டு பேர்களுக்கு நீங்க போய் ஹிஜ்ரத் பணிவிடை செய்யுங்க, ஜிஹாதில் கிடைக்கக்கூடிய கூலியை இதன் மூலம் நீங்க பெற்றுக் கொள்வீங்க, மூலம் கிடைக்கின்ற கூலியை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று அந்த சஹாபியை திருப்பி அனுப்பிவிட்டதாக ஹதீஸ் கூறுகின்றது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் சில நேரங்களில் ஜிஹாதை விட சிறந்ததாக, சில கட்டங்களில் ஹிஜ்ரத்தை விட சிறந்ததாக பெற்றோர்களோடு உபகாரமாக நடப்பதை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருக்கின்றார்கள். ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், மாமின் வளத்தின் பார்வின் எம் தொகுப்பில் அவதிக்கு வாழிலே, யாராவது அன்பான இரக்கமான ஒரு குழந்தை தன்னுடைய பெற்றோர்களுடைய முகத்தை அந்த அன்புடன் இரக்கத்துடன் பார்த்தால் அவருடைய ஒவ்வொரு பார்வைக்கு அல்லாஹ் ஒரு ஹஜ்ஜுடைய நன்மையை எழுதி விடுவான். இந்த சஹாபிக்கு கொஞ்சம் சந்தேகம் போல கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், ஒரு நாளைக்கு ஒரு புள்ள ஒரு பாப்பாவா ஒரு உமாவா நூறு தடவை பார்த்தாலும் அப்படியா? நபிவர்கள் சொன்னார்கள், ஆம், நீங்க நூறு தடவை பார்த்தால் நூறு ஹஜ்ஜுடைய நன்மை. அல்லாஹ் ரொம்ப பெரியவன், கூலி கொடுப்பதில் கஞ்சத்தனம் காட்ட மாட்டான், ரொம்ப மனமானவன், அவன் மாறி வளர்த்தும் கொடைமல்லல். அதனால ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை தடவை பார்த்தாலும் அதற்குரிய கூலிகளை அல்லாஹ் தருவான். யாருடைய வீட்டில் உம்மாவும் பாப்பாவும் ஹயாத்துடன் இருக்கிறாங்களோ அப்படின்னு அவட வீட்டில் பைத்துல்லாவே இருப்பதை போல், ஒரு ஆளுடைய வீட்டில் பைத்துல்லா இருந்த எவ்வளவு பெரிய பாத்தியத்தாலும், யாருடைய வீட்டில் தாயும் தந்தையும் அந்த வயோதிப்ப காலத்தில் இருக்கிறாங்களான் அவர்கள் பெரிய பாத்தியசாலி. அவர்கள் நினைக்கிற நேரத்தில் உம்மாண்டு அழைக்கலாம், பாப்பாண்டு அழைக்கலாம். உம்மா பாப்பாவை இழந்தவர்கள் கேட்டு பாருங்க, அவங்க என்ன நினைச்சாலும் இப்ப அந்த பாப்பாண்டு கூப்பிடையலாம், இப்பொழுது அந்த உம்மாண்டு கூப்பிடையலாம். ஏன்? இருக்கிற வரைக்கும் அவர்களோட சிலவையில சண்டை, தச்சரவு, குழப்பம்,
ஆனால் மறித்ததற்கு பின்னால்தான் அதனுடைய பொறுமதி விளங்கும். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாபிஈன்கள்ல மிக முக்கியமான ஒரு அறிஞர், ஒரு இமாம். அவர்களுடைய பாப்பா மறித்த நேரத்தில் வலதியை விட ரொம்ப கூடுதலாக அழைக்கிறார்கள். அவர்களுடைய ஒரு சீடர் மாணவர் கேட்டார், நீங்கள் தான் யாரையும் அற வேண்டாம் என்று ஆறுதல் பழிஞ்சுவீங்க, நீங்களே உங்களோட தந்தையுடைய மரணத்திற்காக இந்த அளவுக்கு அழுகிறீர்களே. சொன்னார்கள், அல்லாவுடைய அல்லாஹ்வை நான் நம்பித்தான் இருக்கிறேன், ஆனால் நீ பாபா நீல சென்ற எனக்கு சொர்க்கம் செல்வதற்கு இரண்டு வாசல்கள் இருந்தது. எனக்கு சொர்க்கம் செல்ல இரண்டு வாசல்கள் இருந்தன, அந்த இரண்டில் ஒரு வாசல் இன்று அடைபட்டு விட்டது. அந்த இரண்டு வாசல்களில் ஒரு வாசல் அடைபட்டு விட்டது, மிச்சம் ஒரே ஒரு வாசல் தான் இருக்கிறது, அதை நினைத்துத்தான் நான் அழைக்கிறேன் என்று இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறியிருக்கிறார். பெரிய அறிஞர்கள், உலகம் போற்றக்கூடிய மா மனிதர்கள், ஆனால் தாய் தந்தை என்று வரக்கூடிய நேரத்தில் அனைத்தும் அவர்களுக்கு முன்னால் வேறு ஒன்றுமே இல்லை. ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களின் மிக முக்கியமான ஒரு சஹாபி, அனைத்து ஹதீஸ்களை வல்லுநர்களுடைய உஸ்தாதி என்றால் மிகையாகாது. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய ஆசிரியர்களுடைய ஆசிரியர்களுடைய ஆசிரியருடைய இடத்துல ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு மிக முக்கியமானவர்கள், மதீனாவுல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், செய்து முடித்து விட்டார்கள். அடிக்கடி செய்திருக்கிறார்கள், ஆனால் அவங்க நஃபிலான ஹஜ்ஜுக்கு மக்காவுக்கு வரல. நஃபிலான ஹஜ்ஜோ உம்ராவோ செய்ய வந்த நேரத்துல என்னுடைய தாய் மரணித்து விட்டால் ஜனாசாவுல கலக்கிற பாக்கியம் இல்லாம போய்விடும். அதனால ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தாய் மரணிக்கின்ற வரைக்கும் நஃபிலான சுன்னத்தான ஹஜ்ஜோ உம்ராவோ செய்வதற்கு மக்காவிற்கு வரவே இல்லை என்பதாக இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் குறிப்பிடுகின்றார்கள். மேலாக பெரியார்களே, சகோதரர்களே, உபைது கரணி என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு அறிஞர் இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் இதையும் எழுதுகின்றார்கள். அவர்கள் யமன்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹிஜ்ரி 6-7 பின்னால உலகத்துடைய பல பாகங்கள் இருந்து முஸ்லிம்கள் மதீனாவை நோக்கி வருவார்கள். மதீனாவில் ஆண்களாக பெண்களாக எல்லோரும் வந்து ஒரு வாரம் 2 நபியுடைய தோழமையில இருந்து ஈமான் கொண்ட நிலையில் நபியவர்களை பார்த்தால் சந்தித்தால் சஹாபியாக ஆகலாம். இதற்காக பல நூற்றுக்கணக்கானவர்கள் உலகத்துடைய பல பாகங்கள் இருந்து வந்தார்கள். யமனிலிருந்தும் பலர்கள் வந்து கொண்டிருந்த நேரத்தில் கூட்டத்திட்ட கேட்டு அனுப்புகின்றார்கள், நீங்க மதீனாவுடைய ரசூலுல்லாவை சந்தித்தால் கேளுங்க, யமன்ல எங்களுடைய தாய் இருந்து கொண்டிருக்கிறார், உயிருடன் இருக்கிறார், அந்த தாயை நான் தான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன், நான் மக்காவுக்கு மதீனாவுக்கு வந்துவிட்டால் எங்களுடைய தாயை கவனிப்பது குறைந்துவிடும், அதனால் நான் மதீனாவுக்கு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக கண்டு சந்தித்து நான் சஹாபியாக ஆகிவிடட்டுமா அல்லது யமனிலேயே என்னுடைய தாயுடைய சிதமத்தில் இருந்து விடட்டுமா என்று கேட்டு அனுப்புகின்றார். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புறாங்க, ஓய்வு காரணத்தை சொல்லுங்க, அவர் யமனிலே இருக்கட்டும், தன்னுடைய தாயுடைய சிதமத்துடைய பணிமேலே இருக்கட்டும் என்று சொல்லி அனுப்புகின்றார்கள். அதே மாதிரி நம்முடைய வபாத்துக்கு பின்னால்தான் மரணத்திற்கு பின்னால மீண்டும் மதீனாவுக்கு வருகிறார். வந்ததோட ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக இருக்கிற நேரத்துல ஹதரத் உமரை சந்தித்தவுடன் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உபைதுல் கரணி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களை பற்றி விசாரித்து விட்டு சொல்றாங்க, எனக்காக வேண்டி நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க, என்னுடைய பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ்ட்ட மன்றாடுங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமான ஒரு நபி தோழர், ஹதரத் உபைதுல் கரணி ரஹ்மஹுல்லாஹ் தாபிஈன்கள் உள்ளவர். ஹதரத் உமர் ரலியல்லாஹு கூறுகிறார்கள், எனக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்க. உபைதுல் கரணி ரஹ்மஹுல்லாஹ் சொன்னார்கள், நான் உங்களுக்கு தேடவா, நீங்க எவ்வளவு பெரிய சஹாபி அமீருல் முஃமினீன் கலீஃபாவாக இருக்கிறீங்க, உங்களுக்கா இல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பதற்கு முன்னால் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், உமர் பின்னொரு காலத்தில் யமனில் இருந்து ஒரு கூட்டம் வருவார்கள், அதுல ஒரு ஆமீர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் வந்து
அவரை நீங்க சந்தித்தால், அவரோட நீங்க பேசினால், உங்களுக்காக வேண்டி அவர்கிட்ட இஸ்திக்பார் செய்யும்படி நீங்க கேட்டுக்கொள்ளுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனாலதான் நீங்க எனக்காக வேண்டி காமோனுக்கு சேருங்க என்று ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் உபை பின் கலீப் சொன்னதோடு மட்டுமல்ல, நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ் கைரு தாபிஈன உபை பின் கலீப், தாபிஈன்களில் ஆக சிறந்தவர் உபை பின் கலீப் ரஹிமஹுல்லாஹ். சந்தர்ப்பத்தை விட்டாரு, அதனால தாபிஈன்களின் மிக முக்கியமானவர், தாபிஈன்களுடைய தலைவர் என்று கூறக்கூடிய அளவுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து கிடைக்கிறது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்திலே உள்ளவர்கள் தான் நம்முடைய பெற்றோர்கள். அல்ஹம்துலில்லாஹ், பலர் தன்னுடைய தாய் தந்தையர்களுடன் நல்ல விதமாக அன்பாக இரக்கமாக அவர்களுடைய அனைத்து வேலைகளையும் செய்து கொடுக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் சமூகத்திற்கு இன்னும் சிலர் இருக்கிறாங்க, பெற்றோர்களை மதிப்பதில்லை, உம்மா பாப்பாவை கவனிப்பதில்லை. இவருக்கு கொஞ்சம் நல்ல வசதி வந்துவிட்டது என்று சொன்னால் முக்கியமான ஃபங்க்ஷன்களுக்கு பாப்பாவை எடுக்கிறல்ல, முக்கியமான சபைகளுக்கு உம்மாவை எடுக்கிறல்ல, ஏதாவது பேசிடுவாங்க. பாப்பாவுக்கு சரியா மெனஸ் தெரியா பேச தெரியா உமா எதையாவது உழைத்திடுவாங்க, அதனால உமாவை எடுக்கிறல்ல, பாப்பாவை எடுக்கிறல்ல. இவரை இந்த நிலைக்கு ஆளாக்கினதே பாப்பா, சமூகத்தில் இந்த நிலைக்கு இவரை கொண்டு வந்து சேர்த்ததே இவருடைய தந்தை. இப்பொழுதுதான் அநேகமானவர்கள் படிக்கின்றார்கள். ஒரு 30-40 வருஷங்களுக்கு முன்னால நம்முடைய பெற்றோர்கள் 3, 5, 6 வரைக்கும் தான் படித்திருப்பாங்க. அதற்கு மேல அந்த காலத்தில் அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இல்லை. ஆனால் சில வேலை பாப்பாவுக்கு சைன் வைக்க தெரியாத, கையெழுத்து போட தெரியாது, தன்னுடைய பெரு விரலைத்தான் அடையாளமாக இட்டிருப்பாங்க. ஆனா மகனா எந்த அளவுக்கு படிச்சு எந்த அளவுக்கு அவரை ப்ரொபஷனலா பெரிய பட்டதாரியாக மாத்திட்டாருந்தா, இங்கு அவருடைய சைனே பல மில்லியன் பொறுமதி, அவருடைய சைனே பல லட்சம் பொறுமதி. ஆனால் மகன் மறந்திருக்கிறாரு, கையெழுத்து போட தெரியாத வாப்பா என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கினாரு. ஆனா இன்றைக்கு வாப்பாவை சபைக்கெடுக்க மகனுக்கு வெக்கம், வாப்பாவை வாப்பா ஒன்று அறிமுகம் செய்வதற்கு மகனுக்கு கூச்சம். ஏன் பாப்பா பழைய அடிப்படையில் அந்த ஷேட்டா அந்த சாரை கொண்டு கொண்டு வருவாரு, நான் எப்படி என்னுடைய நண்பர்களை இவர் என்னுடைய தந்தைக்கு அறிமுகம் செய்வது, அதனால சில நேரங்களில் அவர்களை அழைப்பதில்லை, அல்லது அழைத்து விட்டாலும் அவர்களை முன்னால் அமர வைப்பதில்லை, எங்கேயாவது மூலையில எங்கேயாவது ஓரத்துல தான் அவர்களை உட்கார வைத்திருப்பார்கள். வேளாண் பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இப்பதான் நாங்கள் வசதி வாய்ப்போட அநேகமானவர்கள் வாழ்கிறார்கள். ஒரு காலம் எரிச்சு அவங்களுக்கு வசதியும் இல்லை. அந்த காலங்களில் 40-50 வருடங்களுக்கு முன்னால கிராமங்களில் பெரிய வசதிகள் இல்லை. அந்த சிரமத்தோடு அந்த கஷ்டத்தோடு 8 பிள்ளைகள் 10 குழந்தைகளை பெற்று எப்படி அவங்க ஆளாக்கி இருப்பாங்க, இந்த குழந்தைகளுக்காகவே இவ்வளவு சிரமப்பட்டு இருப்பாங்க, கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆனா வயோதிப்பத்தை அடைந்ததற்கு பின்னால் சில வேலை உமா பேசினதையே பேசினா, வாப்பா கேட்டதையே திருப்பி திருப்பி கேட்டா சொல்லுவாங்க, இவருக்கு வேற வேலை இல்லை, இப்பதானே கேட்டீங்க, இப்பதானே பேசினீங்க, அவர்களுடைய பேச்சு நமக்கு எரிச்சல் மாதிரி ஆறுகின்றது. ஆனா நாங்க சின்ன பிள்ளையா இருந்த நேரத்துல எங்களை மலரை மொழியில நாங்க பேசுவோம், அப்பதான் பேச ஆரம்பித்துக்கொண்டோம். வீட்டுக்கு வாழ்வதற்கு எல்லாத்தையும் நீங்களை கூட்டிக் கொண்டு போய் மகன் நீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்க, புள்ள நீங்க இதை சொல்லி காட்டுங்க, நாங்க அப்பதான் பேச ஆரம்பிக்கின்றோம். நம்முடைய பேச்சும் அவர்களுக்கு சந்தோஷம், நான் பேசுவது கூட அவர்களுக்கு மகிழ்ச்சி. ஆனால் இப்பொழுது அவர்கள் 1, 2, 3 முறை திருப்பி திருப்பி அதையே பேசினால் கேட்டால் சிலவேல குழந்தைகளுக்கு அதை எரிச்சலாக மாறிவிடுகின்றது. இரவு வேலைகள்ல வயோதிபம், வயது போக போக தூக்கம் குறைந்திடும், வாக வகையான நோய்கள் வந்துவிடும். இரவையில் அவங்க இருவராங்க, அல்லது அவங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது தண்ணீர் தேவை, அல்லது ஏதாவது மருந்து தேவை, அல்லது எங்கேயாவது வழி மகனையோ மகளையோ எழுப்பி எதையாவது பூசி விடுங்கால் முகத்துல பாய்ந்துடுவாங்க, உங்களுக்கு தூக்கம் இல்லாட்டி எங்களை தூங்க விடுங்க. ஆனா நாங்க சின்ன குழந்தையா இருந்த நேரத்தில் அந்த தாய் ஒரு நாளுக்கு எத்தனை இரவு எழுப்பி இருப்பாங்க. இப்பதான் இந்த புள்ள பால் குடிக்கிற வயது, அதுதான் ஏன் அழுவுது, அந்த புள்ள தூங்காட்டியும் ஏன் தூங்காமல் இருக்குது, அதிகமான நேரம் தூங்கினாலும் யோசனை, அதிகமான நேரம் தூங்க விட்டாலும் யோசனை, அந்த தாய் எங்க இருந்தாலும் பிள்ளையுடைய யோசனை, அது தூங்கினாலும் சரி, உஷ்ணம் இருந்தாலும் சரி, சிக்கல் இருந்தாலும் சரி, வெளியில போனாலும் சரி, குழந்தைக்கு ஏதாவது நோய் வந்து அந்த புள்ள சாப்பிடாது, உண்மை சாப்பிட மாட்டான். ஏன் என்னுடைய பிள்ளைக்கு இது விருப்பமானது, இந்த உணவு இது விருப்பமான இந்த சுவை, அதனால் பிள்ளைக்கு சாப்பிடலாச்சு தாயுடைய தொண்டையால இறங்காது. அதிக புதுசில வருது, நீங்க தூங்குகின்ற வரைக்கும் அவர்களுக்கு தூக்கம் வராது, நீங்க சாப்பிடுகின்ற வரைக்கும் அவர்களுக்கு சாப்பாடு கீழே இறங்காது. அந்த அளவுக்கு இரக்கத்தை பாசத்தை கொண்டு வளர்த்தவர்கள் தான் பெற்றோர்கள். சில வேல சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும், மகன் கேட்பாங்க, மகன் இதை கொஞ்சமாய் சொல்லுவாங்க, அதை எனக்கு வாங்கிட்டாங்க, பெரிய லட்சக்கணக்கில் இருக்காங்க. வயோதிப்பத்தை அடைந்ததற்கு பின்னால் நகைகளை கேட்க மாட்டாங்க, ஏதாவது சின்ன ஆடை, ஒரு பாதலட்ச, ஏதாவது இனிப்பு பண்டம், ஏதாவது உணவு பண்டங்களை தான் விரும்பி கேட்பாங்க. சில நேர குழந்தைகளுக்கு அதை வாங்கி கொடுப்பதற்குரிய நேரமும் இல்லை, வாங்கித்தானே என்று சொல்லி பல நாட்களை கழித்து விடுவார்கள். ஆனா நாங்க எதையாவது வாங்கி கொடுத்தோம் என்றால், ஒரு பிறநாள் தினம் அல்லது வேற ஏதாவது முக்கியமான தினத்துல எதையாவது வாங்கி கொடுத்தா வீட்டுக்கு வாழ்வர்கள் எல்லாம் பேர் சொல்லுவாங்க, இதை மிக மூத்த மகன் வாங்கி தந்தது, இது என்னுடைய இளைய மகன் வாங்கி தந்தது, இது என்னுடைய கடைசி மகன் வாங்கி தந்த சாரி அல்லது ஆடை செருப்பு, அவர்கள் வாங்கி கொடுத்தது சில ஆயிரம் சில நூறு, ஆனா அதை பத்தி அவர்கள் பேசுற பேச்சு பல லட்சம் பொறுமையினர். மேலாக பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் அவர்கள் முதுமை அடைந்து விட்டால் நாம் பாக்கியமாக கருதோம். எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது, அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான், என்னுடைய பாப்பாவுடைய சிதுமத் செய்வதற்குரிய சந்தர்ப்பம், வாங்க பாப்பாவோட காலை தாங்க நான் குடித்து கொடுக்கின்றேன், உங்களோட தலையை தாங்க நான் மசாஜ் பண்ணி கொடுக்கின்றேன், உமாவோட தலையை தாங்க எண்ணெயை பூசி வாடி கொடுக்கின்றேன், உங்களோட கை கால்களை தாங்க நகங்களை வெட்டி கொடுக்கின்றேன். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆரம்பத்தில் இந்த கலாச்சாரங்கள் இருந்தது, ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த கலாச்சாரங்கள் குறைந்து எப்படி மாறுதுன்னு சொன்னா, வாப்பா ஏசினா மகனும் ஏத்துற, வாப்பா அடித்தா மகனும் திருப்பி அடிக்கிற கலாச்சாரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. எத்தனை இடங்கள்ல தன்னுடைய தாய காலால உதைத்த சரித்திரங்களை காட்சிகளை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க, தன்னுடைய ஷூ காலால தன்னுடைய தாயை தன்னுடைய தந்தையை உதயக்கூடியவர்களும் சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனை இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுது, உம்மா பாப்பாவோடு எப்படி இருக்கும், அவர்களுடன் எப்படி அன்பாக இரக்கமாக கருணையாக இருக்கணும், அவர்கள் அடிக்கடி போய் சந்திக்கணும். சில நேரங்களில் இளைஞர்களை பார்க்கலாம், லியூனால் வந்த பிரண்ட்ஸ்மார், லியூனால் வந்த கூட்டாளிமார், ராவ் 12 மணி, ராவ் 1 மணி, ராவ் 2 மணி வரைக்கும் அவர்களோடு அரட்டை அடிப்பதற்கு நேரம், பக்கத்துல உம்மா பார்த்துக் கொண்டிருப்பாரு மகன் வர மாட்டானா, தந்தை பார்த்துக் கொண்டிருப்பாரு மகன் கொஞ்சம் வந்து பேச்சு போனும், நாள் கணக்கில் சில நேர வார கணக்கில் டைம் இல்ல, உம்மாவை வாப்பாவை பார்ப்பதற்குரிய நேரம் இல்ல, எல்லோரும் கொடுமுறை இல்ல. சில வேல கிராமங்கள்ல அந்த முதியவர்களை நாங்க பார்க்கலாம், எவ்வளவு வசதி இருந்தாலும் அந்த கிராம சூழலை விட்டு வருவதற்கு விருப்பம் இல்ல, மகன் பெரிய வசதி, மருமகன் நல்ல வசதி, ஆனால் கிராமத்தில் அவர்கள் பிறந்து வளர்ந்த அந்த கிராம சூழலை விட்டு வருவதற்கு விருப்பம் இல்ல. ஆனா எங்களை லீவு காலங்கள் கிடைத்தா நாங்க உள்நாட்டுல வெளிநாட்டுல எல்லாம் ட்ரிப் போறோம், டூர் போறோம். இப்பொழுதும் லீவுகள் வர இருக்கிற எதிர்காலத்துல அடுத்த வாரங்கள்ல ஒரு 3 நாளைக்கு உமாவோட போயிட்டு இருப்போம். உமா நீங்க சமைச்சிட்டாங்க, உமா உங்களை கையால நீங்க சமைத்து தாருங்கள், உமாவுக்கு காலத்தை கொடுக்கிறது, நேரம் கொடுக்கிறது, பழைய கதைகளை கதைக்க சொல்லி கேட்கிறது, அவர்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த தடவை மகன் வந்து என்னுடைய 3 நாள் இருந்தார், எங்களை மகன் வந்து என்னோட 5 நாள் இருந்தார் என்று அந்த தாய் சந்தோஷப்படுவார். மேலாக பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் அவர்களுடைய புறத்தில் தவறுகள் இருக்கலாம், நிச்சயங்கள் இருக்கலாம், அநியாயமாக செலவையில ஒரு மகனுடன் ஒரு மாதிரி, மற்றொரு மகனுடன் வேறொரு மாதிரி நடந்திருக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் அவர்கள் தந்தை, அவர்கள் தாய், அவர்கள் ஏசியதற்காக நாங்கள் திருப்பி ஏசேடா, அவர்கள் அடித்ததற்காக நாங்கள் திருப்பி அடிக்கேடா,
அவர்கள் ஏதாவது தவறு செய்திருந்தால் அதை அவர்கள் அல்லாஹுடன் பார்த்துக் கொள்வார்கள். ஆனால் நான் மகன் என்ற ரீதியில, நான் மகள் என்ற ரீதியில என்னுடைய பெற்றோர்களுடன் அன்பாக இரக்கமாக நான் நடக்கின்றேனா என்ற அளவுக்கு நான் நம்பியுடைய ஹதீஸ் ரொம்ப பயங்கரமானது. பெற்றோர்களுக்கு தீங்கு கொடுப்பவனை தவிர, பெற்றோர்களுக்கு நோவினை கொடுப்பவனை தவிர, யாரு பெற்றோருக்கு தீங்கு கொடுத்தானோ அவன் மரணிப்பதற்கு முன்னாலே அவனுக்குரிய தண்டனையை உலகத்திலேயே அல்லாஹ் கொடுத்து வருவான். அதனால நாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கோம், நாங்க ரொம்ப கவனமாக இருக்கோம். தாய் தந்தையர்களுடைய அந்த அன்பை, அந்த இரக்கத்தை, அந்த பாசத்தை, அவர்களுடன் பேசுவதற்கு, அவர்களுடன் கதைப்பதற்கு, அவர்களை சந்திப்பதற்கு உலகத்தில் என்ன வேண்டும் என்றாலும் விடலாம். உலகத்தில் உள்ள ஜனாதிபதி பதவியாக இருக்கலாம், பிரதமர் பதவியாக இருக்கலாம், அமைச்சர் பதவிகளாக இருக்கலாம், எந்த பதவிகளாக இருந்தாலும் அவைகள் எல்லாம் தாய்க்கு முன்னால தூசு ஒன்றுமே இல்லை. சின்ன சின்ன விடயங்களுக்காக வேண்டி தாயை சந்திப்பதை விடக்கூடாது. என்னுடைய எதுவும் தவறி போகலாம், என்னுடைய தாயை சந்திப்பதை நான் விட்டுவிட முடியாது, என்னுடைய தந்தையை சந்திப்பதை விட்டுவிட முடியாது. அதனால சஹாபியாக ஆகுவதை விட்டு விட்டாங்க, விட்டு விட்டார்கள். ஏன்? தன்னுடைய பெற்றோருடைய சிறுமத்தில பணிமுறையில் இருக்கிறோம் என்பதற்கா. மேலாக பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால நாங்க மீண்டும் கூறுகின்றோம், யாருடைய வீட்டில் தாயும் தந்தையும் இருக்கிறாங்களோ அவனுடைய வீட்டில் பைத்துல்லா இருப்பதை போன்று, அவனுடைய வீட்டிலேயே காபத்துல்லா இருப்பதை போன்று, அவனுடைய வீட்டிலேயே சொர்க்கம் இருப்பதை போன்று, தாய் தந்தையர்கள் இல்ல அவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகள், அவர்கள் பாக்கியம் குறைந்தவர்கள், ஆனால் இருக்கும் பொழுது நல்ல முறையாக நடந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை பெற்றுக் கொள்வார்கள். யார் உறுப்பினர் கூறுவார்கள், என்னிடத்தை இப்பதான் வசதி வந்திருக்கிறது. ஆரம்பத்துல நான் உம்மா பாப்பாவை பார்க்க பார்த்தேன், அப்பா அந்த நேரத்தில் எனக்கு இந்த அளவுக்கு வசதி இல்லை, ஆனா இப்ப அல்லாஹ் வசதியை தந்து விட்டான். இந்த நேரத்தில் அவர்கள் இருந்தால் நான் அவர்களுக்கு இப்படி இப்படி எல்லாம் செய்திருப்பேன் என்று கூறக்கூடிய குழந்தைகளும் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் மரணித்ததற்கு பின்னாலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மிக முக்கியமான ஒன்று, அவர்களுடைய உறவினர்கள், அவர்களுடைய நண்பர்களுடன் நாமும் சேர்ந்து நடத்தணும். இது என்னுடைய பாப்பாவுடைய நண்பன், இது என்னுடைய உம்மாவுடைய நண்பி என்ற அளவுக்கு இருந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணித்ததற்கு பின்னால ஹதீஜாவுடைய தோழிகளுக்கு, ஹதீஜாவுடைய நண்பிகளுக்கு நபி அவர்கள் வீட்டில ஏதாவது மிருகங்களை அறுத்தால் ஹதீஜாவுடைய நண்பிகளுடைய வீட்டுக்கு ஒரு பங்கு அளித்து வைப்பார்கள். ஏன்? இவங்க ஹதீஜாவுடைய நண்பிகள், இவங்க ஹதீஜாவுடைய தோழிகள். அதனால பெற்றோர்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், அவர்களுடனும் உறவை வளர்த்துக் கொள்ளணும். சில இடங்கள்ல பார்க்கலாம், பாப்பா இருந்ததோட சரி, அதற்கு பின்னால மகன் அவர்களுக்கு, மகனுக்கு அவர்களுடன் எந்த தொடர்பும் இல்லை. அதனால மரணித்து விட்டார்களா, அவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஆகப்பெரிய கடமைகளில் ஒன்று அவர்களுக்கு அவன் இஸ்திக்ஃபார் செய்வது, அவருடைய பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுவது. இந்த அளவுக்கு பைராக்கியில வந்திருக்கிற ரிவாயத், ஒருவர் தண்ணீரில் மூழ்கி கொண்டிருக்கிறார், அவர் கத்துற அவர்களுடைய பாவங்களை ஏற்படக்கூடிய சந்தோஷத்தை விட இவர்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் என்றார்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்றொரு ஹதீஸ்ல சொன்னார்கள், உஇன்ன ஹதியத்தன் அஹ்யா இலன் அம்வாத் லித்தக்பார் உலஹும், உயிரோடு உள்ளவர்கள் மரணித்தவர்களுக்கு கொடுக்கிற ஆகப்பெரிய கிஃப்ட், ஆகப்பெரிய பரிசு என்ன? அல் லித்தக்பார் உலஹும், அவர்களுக்காக அவர்களை பாவம் மன்னித்து தேடுவது. அதனால மரணித்து விட்டார்களா, நாங்கள் அவர்களுக்காக துஆ செய்வோம், அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அல்லாஹ்வுக்கு மன்றாடுவோம், நல்ல சதகாக்களை கொடுத்து அவர்களுக்கு அவனுடைய நன்றிகளை நாங்கள் சேர்த்து வைப்போம். யாருடைய வீட்டில் பெற்றோர்கள் இருக்கிறார்கள்
இருக்கிறாங்களோ அவங்களை எங்களே வீட்டிலேயே வைத்து எங்களோட வைத்து நம்முடன் அவர்கள் தங்கோடும் நம்முடன் அவர்கள் இருக்கோடும் மரணிக்கின்ற வரைக்கும் என்னுடைய வாப்பாவனா என்னுடைய வீட்டில் என்னுடைய உமாவனா என்னுடைய வீட்டில் அமைத்து எனக்கு பார்க்க கிடைத்ததை நாங்கள் பாக்கியமாக கருதுவோம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தோகை செய்வானாக. அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாங்களை மன்னிப்பாயாக, பெற்றோர்களுடைய பாங்களை மன்னிப்பாயாக, உற்றார் குழந்தைகளுடைய பாங்களை மன்னிப்பாயாக, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களை யார் யாரெல்லாம் மரணித்து மன்னறைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவருடைய கபர்களை சுவர்க்கத்தில் தூங்காமலமாக எந்தெந்த பெற்றோர்களுடன் உலகத்த நோயுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை நல்ல சுபத்தை கொடுப்பாயாக. ரஹ்மானே, நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக. நீளமான நேர்மையான உண்மையான நல்ல தலைவர்களை கொண்டு சேர்ப்பாயாக. இந்த நாட்டில் அச்சமற்ற பயமற்ற எல்லா இன மத மக்களுக்கு பற்றிய ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தி வைப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நாம் அனைவருக்கும் சென்னை சென்று